2015 பிப்ரவரி மாத தென்றலிதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மகாபாரதம் சில பயண குறிப்புகள். தொன்னைக்கு நெய்யா, நெய்யுக்கு தொன்னையா. கண்ணனே யுத்தத்துக்கு மூல காரணன் என்று சொல்ல புகுந்தால் பின் எதற்காக அவன் தஞ்சவர்க்கு தூது நடந்தான் என்ற கேள்வி எழும். போர்தான் இறுதி முடிவு, போரை நடத்துவதுதான் கண்ணனின் மனத்திலிருந்த தீர்மானம் என்பது உறுதியானால் அப்புறம் என்ன சமாதான பேச்சுவார்த்தை வேண்டி கிடக்கிறது? நேரடியாக போர்க்களத்தில் இறங்க வேண்டியதுதானே. இதென்ன சுத்தி வளைச்சு மூக்கை தொடுவது என்றல்லவா சிந்தனை ஓடுகிறது? நம்புங்கள், இந்த விஷயத்தில் கிருஷ்ணனும் ராமனும் ஒன்றே போல் சிந்தித்திருக்கிறார்கள், ஒன்றே போல் செயல்பட்டிருக்கிறார்கள். அங்கே சுவேல மலை மேல் வந்து இறங்கியிருக்கிறான் ராமன். ராவணனுடைய கோட்டையின் வடக்கு வாசலை வானரசேனை சூழ்ந்தாயிற்று. கடைசி கடைசியாக ராவணனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். இப்போது ஒன்று தேவியை விடு, இல்லை என்றால் போர் புரிந்து ஆவியை விடு என்று அவனிடத்தில் சொல்லிவர அங்கதன் செல்லட்டும், அதற்கு பிறகு மற்றதை சிந்திப்போம். மறுக்குமாகில் காதுதல் கடன் என்று உள்ளம் கருதியது, அறனும் அத்தே நீதியும் அத்தே என்று ராமன் சொன்னதை மற்றவர்கள் ஆதரித்தாலும் லக்ஷ்மணன் வன்மையாக மறுக்கிறான். சரி, தூது அனுப்ப போகிறாய், அவன் சீதையை திரும்ப தருகிறான் என்று சொல்வதாகவே வைத்துக் கொள்வோம். அப்படியானால் உன்னுடைய தூது திட்டத்தின்படி போரை நிறுத்தி விடுவதா? இந்த கடைசி கட்டத்தில் அது நடக்கிற காரியமா? அவன் ஒப்புக்கொண்டு விட்டால் விபீஷணனுக்கு இலங்கை அரசை தருவதாக வாக்களித்திருக்கிறாயே, அது என்ன ஆகும்? யோசிக்க வேண்டாமா என்று கோபப்பட்டான். சேவகன் முறுவல் செய்தான் என்றான் கம்பன். இதை கேட்ட ராமன் புன்னகைத்தானாம். புன்னகைத்தவாறு சொன்னான், அயர்த்திலன் முடிவும் அத்தே, ஆயினும் அறிஞராய்ந்த நயத்துறை நூலின் நீதி நாம் துறந்து அமைதல் நன்றோ? புயத்துறை வலியரேனும் புறையோடும் பொருந்தி வாழ்தல் சயத்துறை, அறனும் அத்தே என்று இவை சமய சொன்னான். லக்ஷ்மணா, எனக்கு அது தெரியுமப்பா, நான் ஒன்றும் மயங்கி விழவில்லை, தெளிவாகத்தான் இருக்கிறேன். எனக்கென்ன ராவணன் சீதையை திரும்ப தர ஒப்புக்கொள்ள மாட்டான் என்பது தெரியாதென்றா நினைக்கிறாய்? முடிவும் அத்தே, இறுதியில் போர்தான் நடக்கும் என்பது தெரிந்த ஒன்றுதான். ஆனாலும் லக்ஷ்மணா, அறிஞர்கள் பெரியவர்கள் எல்லோரும் ஆராய்ந்து சொல்லி வைத்திருக்கிற அறநூல்களுடைய கருத்து என்றொன்று இருக்கிறது, அதை நாமே விட்டுவிடக்கூடாது. என்னதான் பலசாலியாக இருந்தாலும் போர்த்துறையில் வல்லவனாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையும் வேணும். அதுதான் வெற்றி பெறுவதற்கு உரிய வழி, அதுதான் அறம் தர்மம் என்று உறுதியாக சொல்லிவிட்டான் ராமன். தூதுக்கு கிளம்புவதற்கு முன்னால் கிருஷ்ணன் பேசுகின்ற வார்த்தைகள் மேற்படி ராமனுடைய வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பாருங்கள். தர்மபுத்திரன், நீ தூது போவதுதான் நல்லது, ஆனால் துரியோதனன் நமக்கு நாட்டை திரும்ப தரப்போவதில்லை என்பதென்னவோ நிச்சயம். ஆனால் நீ அவர்களுடைய சபைக்கு சென்று அங்கே உனக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விட்டால் அதன் பிறகு நாட்டை பெற்றாலும் ஒன்றுதான், பெறாவிட்டாலும் ஒன்றுதான். எங்களுக்கு அதற்கு பிறகு மகிழ்ச்சி என்ற ஒன்றே இருக்காது என்று சொன்னதும் கண்ணன் சொன்னான், ஏனெனில் துரியோதனன் மனத்தில் கண்ணனை கட்டி போடுவதற்கான திட்டம் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. துரியோதனன், துச்சாதனன், சகுனி, கர்ணன் ஆகிய நால்வரும் அப்படி ஓர் எண்ணத்துடன் இருக்கிறார்கள் என்பதை முன்னதாகவே அறிந்திருந்தார்கள். ஸ்ரீ பகவான், ஓ மகாராஜரே, துரியோதனன் விதம் பாபி என்பதை நான் அறிவேன். ஆனாலும் எல்லா உலகத்திலும் அரசர்களுக்கு நிந்திக்க கூடாதவர்கள் ஆவோம். எல்லா அரசர்களும் சேர்ந்தாலும் கோபத்தை அடைய வந்தவனான என்னுடைய யுத்தத்தில் சிங்கத்தினுடைய சண்டையில் மற்ற மிருகங்கள் நிற்க முடியாதது போல நிற்க வல்லவர் ஆகார், அல்லது அவர்கள் என் விஷயத்தில் சிறிதேனும் தகாதபடி நடப்பார்களேயானால் அந்த எல்லா கௌரவர்களையும் எரிப்பேன் என்பது என்னுடைய உறுதியான எண்ணம். ஓ பார்த்தரே, அவ்விடம் போவது ஒரு காலம் பயனில்லாதது ஆகாது. ஒரு சமயம் தனலாபமும் ஏற்படலாம், அல்லது கடைசியாக நிந்தையில்லாமை ஏற்படுகிறது என்றார். கும்பகோணம் பதிப்பு, உத்தியோக பருவம், அத்தியாயம் 71, பக்கம் 276. பேச்சின் துணிப்பொருளை ஒன்றிக்கிரண்டான பெயர்ப்புகளில் ஒப்பிட்டு பார்ப்பதில் தெளிவாகும் என்பதால் இதே பகுதியை கிசாரி மோகன் கங்குலியின் மொழிபெயர்ப்பிலும் பார்ப்போம். The Holy One said, I know, O monarch, the sinfulness of Dhritarashtra's son. But by going there, we will escape the blame of all the kings of the earth. Like other animals before the lion, all the kings of the earth united together are not competent to stand still before me in battle when I am enraged. If, after all, they do me any injury, even this is my intention. By going thither, O Partha, will not be fruitless, for if our object be not fulfilled, we shall at least escape all blame. Kisari Mohan, Ganguly Mozhipeyarppu, Udyoga Parvam, Adhyayam 72. உலகத்தில் உள்ள அத்தனை மன்னர்களும் ஒன்றாக சேர்ந்து நின்றாலும் ஒற்றை சிங்கத்தை எதிர்கொள்ள முடியாமல் மற்ற விலங்குகள் சிதறி ஓடுவதைப் போல தனியொருவனான என்னை எதிர்க்க சக்தியற்றவர்களாகி போவார்கள். ஒருவேளை அப்படி ஏதேனும் எனக்கு தீங்கிழைக்க நினைத்தால் கௌரவர்கள் அனைவரையும் நான் பொசுக்கி விடுவேன். பயப்பட வேண்டாம். இதுதான் என் உத்தேசம். நான் அங்கே போவதானால் துரியோதன் எப்படி இருந்தாலும் நாட்டை திருப்பி தர சம்மதிக்க போவதில்லை என்பதால் என்னுடைய தூது பயணித்து போக போவதில்லை. நம்முடைய நோக்கம் நிறைவேறாவிட்டாலும் உலகம் பழிப்பது ஒழிந்துவிடும் அல்லவா? இதைத்தானே குரல் மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடின் என்று பேசுகிறது. ராமனுடைய பேச்சில் குறிப்பு பொருளாக கிடக்கும் இந்த உலகினரின் பழிச்சல் பற்றிய குறிப்பு கிருஷ்ணனுடைய பேச்சில் வெளிப்படையாகவே தென்படுகிறது என்ற ஒரே ஒரு வித்தியாசத்தை தவிர ரெண்டு பேரும் இருந்த சூழலும் ஏறத்தாழ ஒன்றுதான். இரண்டு பேர் கொண்டிருந்த நோக்கமும் எடுத்த முடிவும் 100% ஒன்றேதான். ஒரு பிரச்சனையை ராமன் அணிய விதம் வேறு, கிருஷ்ணன் அணிய விதம் வேறு என்பதுதான் பரவலான அபிப்பிராயமாக இருக்கிறது. இதோ இதுவரையில் இரண்டு இடங்களில் அவர்கள் இருவருடைய கருத்து எப்படி ஒன்றே போல் இயங்கியது என்பதை சுட்டிவிட்டோம். ஆனால் கிருஷ்ணனிடம் இருந்த விளையாட்டு போக்கும் குறும்பும் நாடக பாங்கும் ராமனுக்கு அப்படியே முழுக்க முழுக்க பொருந்தாது என்றாலும் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் இருவருமே நடிக்க தயங்கியதில்லை. ராமன் பங்கில் இருந்த இந்த மாதிரியான நாடக பாங்குடன் கூடிய போக்கை விரித்து பேச இது இடமில்லை. சரி, கிருஷ்ணன் பாண்டவர்கள் பக்கத்தில்தான் தொடக்கத்திலிருந்து நின்றான் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். பாஞ்சாலியின் சுயம்பரத்தில் அந்தன வடிவம் தாங்கி அமர்ந்திருந்த ஐவரையும் பார்த்த மாத்திரத்திலேயே பலராமனிடம் ஐவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொல்வது தொடங்கி இறுதி வரையில் கண்ணன் விரும்பியது பாண்டவர்களுடைய நன்மையைத்தான். அதற்காக துரியோதனனை முற்ற முழுக்க விட்டுவிடவில்லை. தன்னுடைய நாராயண சைன்யம் முழுமையையும் அவனுக்குத்தான் கொடுத்தான். பாண்டவர்களுக்கு கண்ணன் அத்தை மகன், எப்படி உறவு என்பதை இன்னொரு நாள் பார்க்கலாம். துரியோதனனுக்கு கண்ணன் நேரடி உறவில்லை. பாண்டவர்களுக்கு அத்தை மகன் என்பதால் எனக்கும் நீ உறவினந்தான் என்று அந்த சந்தர்ப்பத்தில் சொந்தம் கொண்டாடி சைனியத்தை பெற்றுக்கொண்டு அதனை தொடர்ந்து கண்ணனை கட்டி போடவும் திட்டமிட்டவன் துரியோதனன். எப்போதெல்லாம் துரியோதனன் என் இப்படிப்பட்ட இடங்களில் சொல்கிறேனோ அப்போதெல்லாம் கர்ணனின் பங்கு இவற்றில் உண்டென்பது உணரத்தக்கது. அப்படியானால் கிருஷ்ணனுக்கு பாண்டவர்களிடம் விசேஷ அபிமானம் உண்டாக என்ன காரணம்? துரியோதனனை காட்டிலும் இவர்கள் நெருக்கமான உறவினர்கள் என்பதாலா, அல்லது அர்ஜுனன் என் தோழன், சம்பந்தி, சீடன், அவனுக்காக எதுவும் செய்வேன் என்ற அர்ஜுனன் பாலிருந்த அபிமானம் அப்படியெல்லாம் அவனை துரியோதனனுக்கு எதிராக செயல்பட தூண்டியதா? ஒன்றை மனதில் ஆழமாக இருத்திக் கொள்ள வேண்டும். கண்ணன் பாண்டவர்களோடு நேயம் பாராட்டினான் என்றால் அந்த பக்கத்தில் நியாயம் இருந்தது. ஆட்சி அதிகாரம் துரியோதனனை காட்டிலும் தர்மனுக்கே உரியதாக இருந்தது. மொத்த நாட்டுக்கும் அரசனாகும் தகுதியும் வாரிசு உரிமையும் தர்மனுக்குத்தான் இருந்தது. இவற்றை இனிவரும் தவணைகளில் விளக்குகிறேன். இப்படி இருந்த போதிலும் கூட திருதராஷ்டிரனே பின்னொரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிடுவது போல் தர்மன் தனக்கிருந்த நல்ல குணத்தால், நல்ல மனத்தால், இணக்கமான போக்கால் பாதி ராஜ்யம் பெற்றுக்கொள்ள சம்மதித்தான். பெற்ற பாதி ராஜ்யமோ முற்ற முழுக்க வெறும் காடு, காண்டவனம். அந்த காட்டை அழித்து நாடு சமைத்து, பாரதி சொல்வது போல், தென்திசை சாவகமாம் பெரும் தீவு தொட்டே வடதிசை அதனில் நின்றிடும் புகழ்ச்சியினும் வரை நேர்ந்திடும் பல பல நாட்டினரும் வென்றிகொள் தருமனிக்கே அவன் வேள்வியில் பெரும் புகழ் விளையும் வண்ணம் நன்று பொருள் பொருள் கொணர்ந்தார் புவிநாயகன் யுதிட்டிரன் என உணர்ந்தார். காட்டை அழித்து இந்திரபிரஸ்தத்தை நிர்மாணித்த தருமனுடைய புகழ் ஜாவா தொடங்கி சீனா வரையில் விரிந்து பறந்திருந்தது. இங்கே பாரதியைத்தான் மேற்கோள் காட்டியிருக்கிறேன் என்றாலும் இது அப்படியே வியாசர் சொல்லியிருப்பதன் மொழிபெயர்ப்பு. தர்மபுத்திரனை நயவஞ்சகமாக சூதில் சிக்க வைத்து அவன் நாட்டை கவர்ந்து கொண்டான் துரியோதனன். இதில் கருத்து வேற்றுமை உண்டென்பதை அறிவேன், விளக்கங்கள் தொடரும். இதிகாசத்தின் நிலையிலும் பாருங்கள், துரியோதனன் அநியாயம் செய்கிறான் என்றுதான் எல்லோரும் சொல்கிறார்கள். கர்ணனே கூட சில சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு நாம் எத்தனையோ தீங்குகளை இழைத்து விட்டோம் என்று பேசுகிறான். ஆனால் தர்மபுத்திரன் பேராசைப்பட்டான், மோசம் செய்தான், தனக்கு அதிகாரம் இல்லாத ஆட்சியை பெற நினைத்தான் என்று துரியோதனன், துச்சாதனன், சகுனி போன்றவர்கள் நீங்களாக, திருதராஷ்டிரன், காந்தாரி உட்பட ஒருவருமே பேசவில்லை என்பது கவனத்தில் கொள்ளத்தக்கது. மாறாக அவனுக்குத்தான் ஆட்சி அதிகாரம், உனக்கு இதில் பங்கெண்ட கேள்விக்கே இடமில்லை என்று காந்தாரி, துரோணர், திருதராஷ்டிரன் உட்பட பேசியிருக்கிறார்கள். மேற்கோளை உரிய இடங்களில் தருகிறேன், அதுவரையில் பொறுமை காக்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். எல்லாவற்றுக்கும் மேல் உபப்ளாவியத்தில் பாண்டவர்கள் இருந்தபோது வியாசர் தர்மபுத்திரனை பார்ப்பதற்காக வந்திருந்தார். அப்போது தர்மனிடத்தில் வியாசர் தர்மனின் வாய்மொழியாக சொல்கிறார், யதோ தர்மாஸ்ததா கிருஷ்ணோ யதா கிருஷ்ணாஸ் ததோ ஜயக. சல்லிய பருவம் அத்தியாயம் 61 ஸ்லோகம் 30. எங்கே தர்மம் இருக்கிறதோ அங்கே கண்ணன் இருக்கிறான், எங்கே கண்ணன் இருக்கிறானோ அங்கே வெற்றி இருக்கிறது. ஆகவே கண்ணன் பாண்டவர்கள் பால் நின்றது ஏதோ உறவின் முறையாலோ நட்பின் அபிமானத்தாலோ அல்லது அவர்கள் கண்ணனை மிக உயரிய இடத்தில் வைத்து சிறப்பித்ததாலோ அன்று. சொல்ல போனால் கண்ணன் யுதிஷ்டிரனுக்கும் பீமனுக்கும் வயதில் இளையவன், அர்ஜுனனுக்கு சம வயதினன். ஆகவே கண்ணன் தான் யுதிஷ்டிரனிடத்தில் மரியாதை உடையவனாக இருந்தான். தர்மபுத்திரனை பார்த்து நீ எனக்கு ஆணையிடு, நான் செய்து முடிக்கிறேன் என்றுதான் கண்ணன் வயதில் மூத்தவன் என்பது கருத்தி பேசுகிறான். உறவு இருந்தது, அன்பு இருந்தது, இவர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணம் கண்ணனுக்கு இருந்தது. பின்னர் ஏன் பாண்டவர் பக்கம் நின்றான் என்றால் வியாசர் பதில் சொல்லிவிட்டார், எந்த பக்கத்திலே அறம் இருக்கிறதோ அந்த பக்கத்தில் மட்டும்தான் கண்ணன் இருப்பான். இதை மாற்றி எழுத யாராலும் உண்ணாது. அப்படியானால் தர்மன் பக்கத்தில் இருந்த தர்ம நியாயங்களை முதலில் அலச வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் அவனுக்கே முதலுரிமை என்ற மற்ற பெரும்பான்மையானவர்கள் வன்மையாக மறுத்து வரும் கருத்தை நிலைநாட்டுவது, ஆதாரபூர்வமாக நிறுவுவது, அதை அடுத்ததாக செய்வோம், தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.